வாரம் ஒரு அலசல். ஒரு நல்ல மனிதரின் பன்முகங்கள். அது 1958 ஆண்டு. அதிகபட்ச பாதுகாப்புடன் இருந்த சமய தலைவர் ஒருவர் அவ்வாண்டில் ஒருநாள் அந்த மாநகரின் மத்திய சிறைச்சாலைக்கு குறுகிய கால முன்னறிவிப்புடன் கைதிகளை பார்வையிடச் சென்றார். அச்சிறைச்சாலையின் இருண்ட பழைய வராந்தா வழியாக நடந்து கொண்டிருந்த போது கடும் வன்முறை குற்றவாளிகள் அடைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு வந்தார் அவர். கைதிகள் இன்னும் கம்பிகளுக்குள்தான் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து,
கதவுகளை திறந்து விடுங்கள், அவர்களை என்னிடமிருந்து தடை செய்யாதீர்கள், அவர்கள் அனைவரும் நம் ஆண்டவரின் குழந்தைகள்
என எவ்வளவு சப்தமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சப்தமாக சொன்னார் அவர். இவர்கள் அனைவரும் அறைகளை விட்டு வெளியே வந்தால்தான் சிறை வளாகத்தில் என்னால் உரையாற்ற முடியும் என்றும் அவர் சொன்னார். இப்படி சொன்னவர்தான் முத்துப்பேறு பெற்ற திருத்தந்தை 23 ஜான். வருகிற 27 தேதி புனிதர் என அறிவிக்கப்பட இருக்கும் இவர் 1958 ஆண்டு அக்டோபர் 28 தேதி திருஅவையின் 261 திருத்தந்தையாக பணியேற்றார். அதே ஆண்டு டிசம்பர் 26 தேதியன்று ரோம் நகரின் மிக பழமையான விண்ணரசி மத்திய சிறைக்கு சென்று ஏறக்குறைய 1000 கைதிகளுக்கு உரையாற்றினார்.
Mi sono rammentato della prima impressione che io ebbi da ragazzo quando uno dei miei buoni parenti, un giovinotto, che era andato a caccia senza licenza.
என் அன்பு மகன்களே, சகோதரர்களே, நீங்கள் என்னிடம் வர முடியாது, அதனால் நான் உங்களிடம் வந்துள்ளேன். உரிய அனுமதியின்றி வேட்டையாடியதற்காக எனது சகோதரர் ஒருவரும் ஒரு சமயம் சிறையில் இருந்தார். பசியால் வாடிய எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு அவர் சட்டத்தை மீற வேண்டியிருந்தது
என்று சொன்னார் திருத்தந்தை 23 ஜான். அவர் உரையாற்றி முடித்த பின்னர் அச்சிறையில் அதிக காலம் தண்டனை அனுபவித்த ஒரு வயதான கைதி திருத்தந்தையிடம் சென்று முழந்தாளிட்டு, திருத்தந்தையே, நான் நிறைய தவறுகள் செய்திருக்கின்றேன் என்று சொல்லி அழுதார். அக்கைதியின் கண்ணீரை துடைத்து அவரை அன்போடு தூக்கிவிட்டு அனைத்து முத்தமிட்டார் திருத்தந்தை. பின்னர் பேசினார்.
Io ho messo i miei occhi nei vostri occhi. Ho messo il cuore mio vicino al vostro cuore.
நான் வந்திருக்கின்றேன், நீங்கள் என்னை பார்க்கின்றீர்கள். நான் உங்கள் கண்களுக்குள் உங்களை பார்க்கின்றேன். எனது இதயத்தை உங்கள் இதயங்களோடு வைத்துள்ளேன்
என்று கூறினார் திருத்தந்தை 23 ஜான். இவர் திரு அவையை தலைமையேற்று நடத்தியது 5 எனினும் குறுகிய காலத்தில் கத்தோலிக்கர் மற்றும் கத்தோலிக்கர் அல்லாதவர் அனைவரையும் கவர்ந்திருப்பவர். நல்ல திருத்தந்தை 23 ஜான் என அழைக்கப்படும் திருத்தந்தை 23 ஜான் அவர்கள் 5 ஆற்றியுள்ள பணிகளை விவரிக்க முற்பட்டால் ஆழ்கடல் சென்று அபூர்வ முத்துக்களை முகழ்ந்தெடுத்த மகிழ்ச்சி கிடைக்கும். 98 வயது கர்தினால் லோரிஸ் காப்போவில்லா அவர்கள் திருத்தந்தை 23 ஜான் அவர்களின் இதயமும் மனதும் என்ற நூலிலும் எண்ணற்ற கட்டுரைகளிலும் பகிர்ந்து கொண்டுள்ளதை தெரிந்து கொண்டாலே இந்த மகிழ்ச்சி நமக்கு இரட்டிப்பாகிவிடும். கர்தினால் ஆஞ்சலோ ஜுசப்பே ரொன்காலி அவர்கள் வெனிஸ் நகர் முதுபெரும் தந்தையாக பொறுப்பேற்றதிலிருந்து திருத்தந்தையாக பணியாற்றி இறக்கும் வரை அவரின் செயலராக இருந்தவர் கர்தினால் லோரிஸ் காப்போவில்லா. கர்தினால் ஆஞ்சலோ ரொன்காலி அவர்கள்தான் பின்னாளைய திருத்தந்தை 23 ஜான் அவர்கள். திருத்தந்தை 23 ஜான் அவர்கள் 1958 திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நாட்களிலேயே வரலாற்று சிறப்புமிக்க 2 வத்திக்கான் பொதுச்சங்கத்தை கூட்ட வேண்டுமென்ற எண்ணம் அவரில் உருவாகியது. திருவழிபாடு, தூதரகப் பணி, கல்வி, குருக்களின் நடத்தைகள் உட்பட பல துறைகளில் திரு அவை எதிர்நோக்கிய கோட்பாட்டு சவால்கள் மட்டுமல்ல, மேய்ப்பு பணி சார்ந்த சவால்களையும் பெரிய பட்டியலாக கர்தினால்களும் ஆயர்களும் திருத்தந்தையிடம் சமர்ப்பித்தனர். அதற்கு அவர் தனது செயலரிடம்,
பிரச்சினைகள், கேள்விகள், வேண்டுகோள்கள், நம்பிக்கைகள் ஆகியவை எனது மேஜையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு உண்மையிலேயே தேவைப்படுவது பொதுச்சங்கம்
என்று சொன்னார். இப்படி ஒரு தடவைக்கு மேல் திருத்தந்தை சொன்னபோது அவரின் செயலர் பதிலேதும் சொல்லாமல் மௌனமாக இருந்ததால் அவர் மீண்டும் கூறினாராம்,
எனக்கு வயதாகிவிட்டது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். இந்த மாபெரும் பணியினால் நான் குழம்பி விடுவேன், எனக்கு நேரமில்லை என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் இப்படி நினைப்பது விசுவாசத்தோடு ஒத்துப்போகாது
என்று சொன்னார் திருத்தந்தை. 1962 அக்டோபர் 11 தேதி 2 வத்திக்கான் பொதுச்சங்கத்தை கூட்டி வரலாறு படைத்த திருத்தந்தை 23 ஜான் அவர்கள் 1965 ஆண்டு டிசம்பர் 8 தேதி அச்சங்கம் நிறைவுற்ற போது அவர் விண்ணில் இருந்தார். 1963 ஆண்டு ஜூன் 3 தேதி திருத்தந்தை 23 ஜான் அவர்கள் இறந்ததை அறிவித்த திருப்பிட பத்திரிகை அலுவலகம் இனி அவர் துன்பப்பட மாட்டார் என்று கூறியது. புற்றுநோயால் துன்புற்ற திருத்தந்தை 23 ஜான் அவர்கள் 1963 ஆண்டு மே 23 தேதி தனது அறையின் ஜன்னல் வழியாக வத்திக்கான் பேதுரு வளாகத்தில் இருந்த மக்களிடம் கடைசியாக பேசினார்.
எனது பயணப்பைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுவிட்டன. நான் செல்வதற்கு தயாராக, மிகவும் தயாராக உள்ளேன்
என்று கூறினார். அதே நாளில் தனது மூத்த சகோதரர் சவேரியோவுக்கு எழுதிய கடிதத்தில்,
எனது 80 வருட வாழ்வு எனக்கும் உமக்கும் சொல்வது இதுதான். திடீரென புறப்படுவதற்கு நாம் நன்கு தயாராக இருக்க வேண்டும். அனைத்தையும் பார்த்து எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கும் ஆண்டவரின் நன்மைத்தனத்தில் நம்பிக்கை வைத்து நித்திய வாழ்வுக்கு தயாராக வேண்டும்
என்று எழுதினார் நல்ல திருத்தந்தை 23 ஜான். 1963 ஆண்டில் பொதுச்சங்கத்தை கூட்டுவது கடினம் என ஒருவர் சொல்ல, அப்படியானால் 1962 ஆண்டிலே கூட்டுவோம் எனச் சொல்லி துணிச்சலுடன் அதனை தொடங்கியவர் திருத்தந்தை 23 ஜான். அப்பொதுச்சங்கம் தொடங்கிய முதல் நாள் இரவு வத்திக்கான் பேதுரு வளாகத்தில் பெருந்திரளான மக்கள் மெழுகுதிரிகளை ஏந்தி ஜெபித்துக் கொண்டிருந்தனர். அன்றைய பணியால் மிகவும் களைப்படைந்திருந்தாலும் அம்மக்களிடம் தனது அறையின் ஜன்னல் வழியாக பேசிய திருத்தந்தை,
இப்போது உங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்லுங்கள். இது திருத்தந்தை ஜான் அவர்களின் முத்தம் என சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுங்கள்
என சொல்லி அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் அதிகம் வாழுகின்ற நாடுகளில் திருப்பிட தூதராக பணியாற்றி அனைவரிடமிருந்து நற்பெயரை பெற்றிருந்த இவர் திரு அவையின் உலகளாவிய தன்மையையும் பண்புகளையும் நன்றாக உணர்ந்திருந்தார். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பன்மைத்தன்மையை பெரிதும் வியந்த இவருக்கு அந்நாட்டில் செயல்படும் ஐக்கிய நாடுகள் நிறுவனம் 2 வத்திக்கான் பொதுச்சங்கத்தை கூட்டுவதற்கு தூண்டுதலாக இருந்ததாக சொல்லப்படுகின்றது. புகழ்பெற்ற டிராபிஸ்ட் துறவு சபை கவிஞர் தாமஸ் மோர்டன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அப்பொதுச்சங்கத்தில் கிறிஸ்து ஒன்றிப்பு கூரை புகுத்தினார் திருத்தந்தை 23 ஜான். இப்பொதுச்சங்கமே பிரிந்த கிறிஸ்தவ சபை பிரதிநிதிகளை முதன்முதலாக கொண்டிருந்தது.
இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் நடைபெற்று வந்த காலத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் 3 உலகப் போரை துவக்கும் அளவுக்கு உருவான கியூபா ஏவுகணை நெருக்கடி என்ற சூழல் உருவாகியிருந்தது. திருத்தந்தை 23 ஜான் அவர்கள் பாச்சம் இன் தெரிஸ், அதாவது உலகில் அமைதி என்ற திருமடலை 1963 ஆண்டு ஏப்ரல் 11 தேதி என்று வெளியிட்டார். பொதுவாக திருத்தந்தையர் எழுதும் திருமடல்கள் கத்தோலிக்கருக்கு என்று மட்டும் இருக்கும். ஆனால் இந்த திருமடல் கத்தோலிக்கர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகில் நல்மனம் கொண்ட அனைவருக்காகவும் எழுதிய திருமடலாக அமைந்து திரு அவை வரலாற்றில் தனியிடம் பெற்றுள்ளது. இதுவே அவர் வெளியிட்ட இறுதிச் சுற்றுமடல். இறைவனால் வகுக்கப்பட்ட சமூக நீதி முழுமையாக கடைபிடிக்கப்பட்டால் மட்டுமே உலகில் அமைதி கிட்டும் என்பதை அவர் இந்த மடலில் வலியுறுத்தியுள்ளார்.
இக்கால நவீன ஊடகங்கள் இல்லாத அக்காலத்தில் திருத்தந்தை 23 ஜான் அவர்கள் பொதுமக்களோடு கொண்டிருந்த தொடர்புகள் திருத்தந்தையர் மரபுகளை உடைத்துவிட்டன. அவர் திருத்தந்தை பணியேற்ற புதிதில் தனது வாகன ஓட்டுநரிடம், வத்திக்கான் தோட்டத்தையே 8 பார்த்து வருகின்றோம், என்னை வெளியே அழைத்துச் செல் என்று சொல்லி ரோம் நகருக்குள் சென்றார் திருத்தந்தை 23 ஜான். தனது குடும்பத்தின் ஏழ்மையை நன்கு உணர்ந்திருந்த இத்திருத்தந்தையிடம் பொதுச்சங்கம் முடிந்து என்ன செய்வீர்கள் என கேட்டதற்கு, ஒரு நாள் முழுவதும் எனது சகோதரர்களோடு வயலில் வேலை செய்வேன் எனச் சொன்ன எளிய மனம் படைத்தவர் இத்திருத்தந்தை.
திருத்தந்தை 23 ஜான் அவர்களின் பட்லர் குய்தோ குஸ்ஸோ அவர்கள் திருத்தந்தையிடம் பேசும்போதெல்லாம் முழந்தாள் படியிட்டு அவரது அறிவுரைகளை கேட்பதை பார்த்தார் திருத்தந்தை. இதற்கு என்ன காரணம் என்று அவர் கேட்டபோது, திருத்தந்தையர்களிடம் முழந்தாளிட்டு கேட்பதுதான் மரபு என்று பதில் சொன்னார். அதற்கு திருத்தந்தை 23 ஜான் அவர்கள் குஸ்ஸோவிடம், நீர் கோவிலுக்கு செல்லும்போது எத்தனை முறை முழந்தாளிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் வேலையின் போது அப்படி நீர் செய்யக்கூடாது என்று
சொன்னார். E veniva a bussarmi alla porta e mi diceva: Guido, sono le 7:30, ancora non vieni a servirmi la messa. E là sono stato un po'.
திருத்தந்தை 23 ஜான் அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது, நானே இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளவர் என்பதை என்னிடமிருந்து கற்றுக்கொள் என்ற இயேசுவின் எச்சரிக்கையை நினைவு கூர்ந்ததாக அவரை சொல்லியுள்ளார். இப்புனித திருத்தந்தை 23 ஜான் அவர்கள் சொன்ன சில அறிவுரைகளை நினைவுபடுத்துவோம்.
எதிர்பார்ப்பின்றி அல்லது கைமாறு கிடைக்கும் என்ற நம்பிக்கையின்றி அனைத்தையும் கொடுங்கள்.
அவசியமான காரியங்களில் ஒற்றுமை, சந்தேகத்துக்குரிய காரியங்களில் சுதந்திரம், அனைத்திலும் பிறரன்பு தேவை.
எல்லாவற்றையும் உற்று கேளுங்கள், பலவற்றை மறந்து விடுங்கள், சிலவற்றை திருத்துங்கள்.
ஒருவர் ஒருவரை நம்பிக்கையின்மையோடு நோக்காதிருப்போம். ஒருவர் ஒருவரை அச்சமின்றி சந்திப்போம். கொள்கைகளை விட்டுக் கொடுக்காமல் ஒருவர் ஒருவருடன் பேசுவோம்.
தினமும் காலையில் எழுந்ததும் குறைந்தது கால் மணி நேரம் ஜெபம் செய்யுங்கள். கால் மணி நேரம் ஆன்மீக நூல்களை வாசியுங்கள்.
இரவு உணவுக்கு முன்னர் மனச்சான்றை பரிசோதித்து அன்றைய நாளின் தவறுகளிலிருந்து விடுபட்டு நல்ல பண்புகளால் நிறைத்துக்கொள்ள உறுதியெடுங்கள்.
நல்ல திருத்தந்தை 23 ஜான் அவர்களைப் போல் எப்படி வாழ்வது?
இறை நம்பிக்கையோடு வாழ்தல்,
எல்லா நேரங்களிலும் மகிழ்வாயிருத்தல்,
தனக்காக பிறரை ஜெபிக்க கேட்டல்,
சுய கட்டுப்பாட்டில் வளர்தல்,
தூய மனிதர்களின் வாழ்க்கை வரலாறை வாசித்தல்,
போதிப்பதை நடைமுறைப்படுத்துதல்,
கனிவாக இருத்தல்,
மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்தல்.
அன்புள்ளங்களே, நல்ல திருத்தந்தை 23 ஜான் அவர்கள் போல் நாமும் வாழ முயற்சிப்போம்.
என் நிலம் செழிக்க வைத்தவர், உண்மையின் சாட்சியாய் கிருபை தந்தவர்,
வந்த புயல் தென்றலாக மாறச் செய்தவர்,
வந்த புயல் தென்றலாக மாறச் செய்தவர்,
வாக்கு மாற தேவர் அவர் இயேசு ஆண்டவர்.
இயேசு எனக்கு போதும், எந்த வாழ்வில் நிம்மதி எந்த குறையும் எனக்கு இல்லையே.
இன்றும் என்றும் பாடுவேன், நெஞ்சம் மகிழ்ந்து போற்றுவேன்.
இன்றும் என்றும் பாடுவேன், நெஞ்சம் மகிழ்ந்து போற்றுவேன்.
ஒரு நல்ல மனிதரின் பன்முகங்கள். திருத்தந்தை 23 ஜான் அவர்களை பற்றிய இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.